அன்பர்களுக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 23 நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கையை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல் நலக்குறைவு காரணமாக திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொடர்பான செய்திகள். இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிந்திருப்பது குறித்த செய்தி.
1972 கைமாறுற போது எடுத்த மாதிரி அன்னைக்கு வில்லக்கார கம்பெனிட்டு இருந்து முழு பொறுப்பையும் அரசாங்கம் எடுத்திருந்தாங்க. அது மாதிரி அரசாங்கம் எடுத்தும் தோட்டங்களை அப்படி நடத்தலாம் அப்படின்னா அதுக்கும் அவங்க இணைஞ்சு வரல.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
சிரியாவின் ஆலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள பகுதிகள் உள்நாட்டுப் போர் ஆரம்பித்ததிலிருந்து மிக கடுமையான அளவு குண்டுவீச்சு தாக்குதலை சந்தித்து வருகின்றன. வெள்ளியன்று நடந்த தாக்குதலில் 30 கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் அங்கு குடியிருப்பவர்கள் அவர்களின் வீடுக்குள் முடங்கியுள்ளனர்.
There is a huge and heavy attacks on the civilians.
White helmets என்ற தன்னார்வ மீட்பு பணியாளர்கள் குழு பயன்படுத்தும் 3 மையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன.
2008 தனது அதிகாரப்பூர்வமற்ற பரிவர்த்தனைகள் காரணமாக தனது வங்கிக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியன் யூரோ நஷ்டம் ஏற்படுத்திய பிரான்சின் ஒரு போக்கிரி வர்த்தகர் அவர் வேலை பார்த்த நிறுவனத்திற்கு 1 மில்லியன் யூரோ பணத்தை தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பாரிசுக்கு அருகில் உள்ள வார்சாய் நகரில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொசைட்டி ஜெனரல் வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஒரு பகுதி பொறுப்பாக ஜெரோம் கெர்வேல் இருந்தார் என்று தெரிவித்துள்ளது. வங்கியிடம் உறுதியான கட்டுப்பாடுகள் இல்லாத காரணத்தால் அந்த வங்கியும் 5.5 பில்லியன் டாலர் பணத்திற்கு இணையான நஷ்டம் ஏற்பட காரணமாக இருந்ததாக ஏறக்குறைய வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று பிபிசியின் பாரி செய்தியாளர் கூறுகிறார்.
நைஜீரியாவில் உள்ள தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் சுமார் 17 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்ரோல் மற்றும் எரிபொருளை திருடினார்களா என்பதை தீர்மானிக்க நாடாளுமன்றத்தின் கீழவை விசாரணை ஒன்றை நடத்த உள்ளது. நைஜீரியா நாட்டின் ஏற்றுமதி செய்யப்பட்ட விவரங்களுடன் எண்ணெய் அனுப்பப்பட்டிருக்க வேண்டிய நாடுகளின் இறக்குமதி புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பற்றாக்குறை கண்டுபிடிக்கப்பட்டது. முன்னாள் அதிபர் குட்லக் ஜோனதன் நிர்வாகத்தின் போது இந்த திருட்டு நடந்ததாக கூறப்படுகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகும் போது ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் ஒற்றை சந்தையில் பிரிட்டனை அனுமதிக்க சமரச தீர்வு ஒன்றை காண்பதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்துவது சாத்தியமாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் மார்டின் ஷூல்ஸ் தெரிவித்துள்ளார். சிக்கலான பிரச்சனைகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளே தேவை என்று மார்டின் ஷூல்ஸ் கூறியுள்ளார். ஆனால் பிரிட்டனுக்கு ஒற்றை சந்தையை அணுகும் வசதி கிடைக்க வேண்டும், அதேபோல ஒன்றியத்திலிருந்து பிரிட்டனுக்குள் மக்கள் தங்கு தடையின்றி வருவதற்கு அனுமதி என்ற விஷயத்திற்கு பிரிட்டன் உடன்பட வேண்டும் என்ற இரு விஷயங்களில் ஒன்று இல்லாமல் மற்றொன்றுக்கு மட்டும் பிரிட்டனுக்கு கிடைப்பது சாத்தியமற்றது என்று முன்னர் ஐரோப்பிய அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தனர்.
Facebook தனது இணையதளத்தில் பயன்பாட்டாளர்கள் சராசரியாக காணொலி காட்சியை காணும் நேரத்தை மிகைப்படுத்தியது என்று ஒப்புக்கொண்ட பிறகு அதன் பங்குகள் ஆரம்ப வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 2% வீழ்ந்தன. விளம்பரத்தாரர்கள் தங்களது விளம்பர காணொலி காட்சி ஃபேஸ்புக்கில் எவ்வளவு நேரம் பார்க்கப்பட்டது என்று கணக்கிட ஃபேஸ்புக்கின் சொந்த மதிப்பீடுகள் தான் முக்கியமான கருவியாகும். 3 வினாடிகளுக்கு குறைவாக காணொலி காட்சியை பார்த்த பார்வையாளர்களை இந்த கணக்கீட்டு முறை சேர்க்கவில்லை. இதனால் சராசரி பார்வையாளர்கள் பார்த்த எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டது. ஒரு விளம்பரதாரர் ஃபேஸ்புக்கின் புள்ளி விவரங்கள் 80% வரை கூடுதலாக மதிப்பிடப்பட்டது என்று கூறியுள்ளார்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீரென அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து மருத்துவமனை முன்பு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டவர்கள் அவர் நலம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று இரவில் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் 2:30 சேர்க்கப்பட்டார். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காய்ச்சலாலும் உடலில் நீர்ச்சத்து குறைந்ததாலும் அவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவ மருத்துவமனை முன்பாக அதிமுக நிர்வாகிகள், தமிழக அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் குவிந்தனர். அப்பல்லோ மருத்துவமனை அமைந்திருக்கும் கிரீம் சாலையில் காலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நோயாளிகளும் மருத்துவமனை பணியாளர்களும் மட்டுமே மருத்துவமனைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். பெரும் எண்ணிக்கையில் கிரீம் சாலையில் குவிந்த அதிமுக தொண்டர்கள் அவர் குணமடைய வேண்டுமென கோஷமிட்டனர். முதல்வர் விரைவில் நலம் பெற வேண்டுமென விரும்புவதாக தொண்டர்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதா நலமடைய வேண்டுமென தமிழகம் முழுவதும் பல கோவில்களில் அதிமுக நிர்வாகிகள் சிறப்பு பூஜைகளை நடத்தியுள்ளனர். தமிழக முதலமைச்சர் விரைவில் குணமடைய வேண்டுமென பிரதமர் மோடி, ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பியுள்ளனர். அவர்களுக்கு ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது கொள்கை அளவில் தான் வேறுபட்டாலும் அவர் விரைவில் உடல்நலம் பெற்று பணியினை தொடர வேண்டுமென்று வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தற்போது முதலமைச்சருக்கு காய்ச்சல் குணமடைந்து விட்டதாகவும் அவர் வழக்கமான உணவுகளை உட்கொண்டு வருவதாகவும் கடைசியாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் என்றும் அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது.
முரளிதரன். கோவை நகரில் நேற்றிரவு இந்து அமைப்பின் பிரமுகர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். இதையடுத்து கோவை நகரில் பல இடங்களில் இன்று வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டன. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் முரளிதரன்.
கோயம்புத்தூரில் இந்து அமைப்பு ஒன்றின் செய்தி தொடர்பாளர் சசிகுமார் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து கோவையின் பல பகுதிகளில் கல்வீச்சு சம்பவங்களும் கலவரங்களும் நடந்துள்ளன. இதனால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது. கோவை மாவட்ட இந்து முன்னணியின் செய்தி தொடர்பாளராக இருந்த சசிகுமார் என்பவர் நேற்று இரவு 10:30 அவரது வீட்டிற்கு சிறிது தூரத்தில் வெட்டி கொல்லப்பட்டார். அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாலையிலிருந்தே கோயம்புத்தூர் முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. மையப்பகுதிகள் முழுக்க கடைகள் அடைக்கப்பட்டன. பேருந்துகள் மீது கல்வீச்சு நடந்ததால் காலை 11:00 அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. சசிகுமாரின் உடல் வைக்கப்பட்டிருந்த கோவை அரசு மருத்துவமனையில் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்தனர். பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டனர். காலை 11:00 ஒரு கும்பல் கலவரத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை டவுன்ஹால் பகுதியில் அவர்கள் மீது தடியடி நடத்தியது. பிற்பகலில் சசிகுமாரின் இறுதி ஊர்வலம் சென்ற பாதையில் இருந்த கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. கோட்டைமேடு என்ற பகுதிக்கு செல்லும் சாலைகள் சீல் வைக்கப்பட்டன. வழிபாட்டு தளம் ஒன்றின் அருகில் ஊர்வலம் சென்றபோது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த இறுதி ஊர்வலம் சென்ற வழியெங்கும் ஊர்வலத்தில் வந்தவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. காவல்துறை வாகனம் உட்பட 5 வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. மேலும் பல வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. சசிகுமாரை கொலை செய்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை நகரில் மேலும் கலவரங்களோ கல்வீச்சு சம்பவங்களோ நடக்காமல் இருப்பதை தடுக்க ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சசிகுமாரின் மரணத்தை அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் பதற்றம் நிலவியது. கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. சசிகுமாரின் மரணத்தை முன்வைத்து சிறுபான்மையினர் வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு மாறாக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை பெங்களூரு செய்தியாளர் முத்துமணியிடம் கேட்டேன்.
September 20 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதாவது தமிழகத்திற்கு தினமும் 7 நாட்களுக்கு 6,000 கனஅடி தண்ணீர் தர வேண்டும் என்று. இது கர்நாடகத்தில் மிக கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியது. இதற்காக அவசர சட்டப்பேரவை கூட்டம் என்று கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி எதுவும் சொல்லாமல் மற்றும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தை என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், பெங்களூரு மற்றும் காவிரி படுகை நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள பகுதிகளுக்கு குடிநீர் தேவைக்காக தற்போது காவிரி நதிப்படுகையில் உள்ள 4 அணைகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள 27 TMC பயன்படுத்திக் கொள்வது, இதற்காகவே மட்டுமே அதை சேமித்து பயன்படுத்தலாம், வேறு எந்த பயன்பாட்டுக்கும் அதை தரக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது அனைத்து கட்சிகள், அதாவது காங்கிரஸ், மற்றும் எதிர்கட்சிகளான பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் ஒன்றாக கூடி ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள்.
இப்போ இந்த தீர்மானத்தின் போது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா குறிப்பாக என்ன பேசினார்?
இன்றைக்கு இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் சித்தராமையா மிகவும் உருக்கமாகவும் மிகவும் புரியவர்களோடும் இன்று பேசினார். அவர் பேசும்போது கர்நாடகத்தை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்குது, நீதிமன்ற ஆணையை வந்து அவங்க பின்பற்ற மாட்டோம் என்று, அது தவறு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இரண்டு முறை இந்த ஆண்டிலே நாங்கள் நிறைவேற்றி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டுள்ளோம், குறிப்பாக 14 நாட்கள் வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டுள்ளோம் என்பதிலிருந்தே நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் என்று அர்த்தம் என்று சொன்னார். மேலும் கர்நாடகத்தில் மிகவும் மோசமான நிலைமை, வறட்சி இருப்பதால், 2வது ஆண்டாக வறட்சி எதிர்கொள்வதால் இங்கே கர்நாடகத்தில் போதுமான மழை பெய்யவில்லை, அதனால் கர்நாடகத்தின் காவிரி நதி பகுதியிலிருந்து தண்ணீர் இருப்பு இல்லை, 27.06 TMC மட்டும் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீர் அடுத்த ஆண்டு மே மாதம் இறுதி வரை காவேரி நதிப்படை மற்றும் பெங்களூர் பகுதிகளுக்கு குடிநீர் தேவைக்கு போதுமானதாக இருக்கும், அதனால்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் பின்பற்ற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது தமிழகத்தின் சென்னை நகரத்தில் வந்து குடிநீர் தேவை வயதுப்பட்ட போது அன்னைக்கு கிருஷ்ணா நதிப்படைகள் இல்லாத சென்னைக்கு மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய 3 மாநிலங்கள் சேர்ந்து தலா 5 TMC தண்ணீரை நாங்கள் கொடுத்தோம். அந்த தாராள குணத்தை கர்நாடகத்தில் தற்போது குடிநீருக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஏன் தமிழகம் அதை கண்டு கொள்ளவில்லை என்று அவர் பேசினார்.
இது தொடர்பாக கர்நாடக அரசு வந்து விளக்கம் மனு ஏதாவது தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கா?
இந்த காவிரி தொடர்பான விசாரணை செப்டம்பர் 27 உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அப்போது கர்நாடகத்துடைய நிலைமை, இயலாமை மற்றும் அதனுடைய தீர்ப்பை மதிக்க இயலாத சூழ்நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டுள்ளோம் என்ற விவரங்களை புள்ளி வருடத்தோடு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதற்காகவே இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அனுமதித்து இவ்வாறு அவர் கேட்க வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு சிறப்பான அனுமதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள்.
பத்திரிகையாளர் முத்துமணி வழங்கிய தகவல்களுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக உரிமையாளர் சம்மேளனத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் நடைபெற்ற 9வது சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான முத்து சிவலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டார் நமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
கடந்த 22 வருஷமா நடக்கிற அந்த சம்பள உயர்வு முறைப்படியே நாங்க அடிப்படை சம்பளம் 500 ரூபா, வேலைக்கு போற நாட்களுக்கான வீதத்துக்கு சம்பளம் 140 ரூபா, விலைவாசிக்கு ஏற்றவாறு 30 ரூபா, மேலதிகமாக கிடைக்கும் குழந்தைக்கு 25 ரூபா, அப்படி அந்த கணக்குல நாங்க கேட்டிருந்தோம். அவங்களை இந்த முறையே முதல்ல அவங்க ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க, இது எந்த காரணத்துக்கு எந்த வகையிலும் சம்பள உயர்வு கொடுக்க முடியாது, இன்னைக்கு கொடுக்கிற சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்னு சொல்றாங்க.
தற்போதுள்ள சம்பள முறையை மாற்ற தோட்ட நிர்வாகங்கள் முற்படுவதாகவும் அவர் கூறுகின்றார்.
500 ரூபா அடிப்படை சம்பளம், அதுக்கு மேல 11 கிலோவுக்கு மேல எடுத்தா 1 கிலோவுக்கு 25 ரூபா வீதம் சம்பளத்தை சேர்த்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு முறைக்கு வந்தாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாலும் கூட அது 4 நாள் வேலையும் மற்ற நாள் முழுக்க கை காசுன்னு சொல்றது. கை காசுன்னா மாத்திரம் எடுக்கிற ராத்திரக்கு ஒரு விலையை வச்சு 20 ரூபாயும் 30 ரூபாயும் 35 ரூபாயும் விலையை வச்சு கொடுக்க வேணும்னு. நுவரிலே பகுதி அட்டன் தலைவர்கள் கேண்டி மாத்துல முழு தோட்டங்களுமே எல்லாம் ஒரே வகையான குழந்தை வர்றது இல்லை. ஒரே நேரத்துல மதுரை எல்லாம் 4-5 மாதங்களுக்கு குழந்தை எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில நாங்க ஒத்துக்கல. தொழிலாளிக்கு இப்படி 3 நாள் சம்பளம்னு அதே அவருங்க அதே இறுக்கி பிடிச்சாங்க. ஒரு வகையிலும் எங்களோட ஒத்து வரல.
தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதால் சம்பள அதிகரிப்பு வழங்க முடியாது என்று தோட்ட நிர்வாகங்கள் கூறுகின்றன. அப்படியானால் தோட்டங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிக்குமாறு தாங்கள் கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
நாங்க நேற்று சொன்னவங்களுக்கு நடத்தவே முடியாதுன்னு சொன்னாக்க அரசாங்க காணிகள் உள்ள தோட்டங்கள் குத்தகைக்கு தான் வாங்கியிருக்கீங்க, விட்டுட சொன்னோம். நாங்க விட்டுட்டு எங்க கொடுப்பனவெல்லாம் அரசாங்கம் பொறுப்படுத்திக்கிட்டு 1972 கைமாறுற போது எடுத்த மாதிரி அன்னைக்கு அந்த வில்லக்கார கம்பெனிகிட்ட இருந்து முழு பொறுப்பையும் அரசாங்கம் எடுத்திருந்தாங்க. அது மாதிரி அரசாங்கம் எடுத்தும் தோட்டங்களை அப்படி நடத்தலாம் அப்படின்னா அதுக்கும் அவங்க இணைஞ்சு வரல. எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு, 30 வருஷம் 32 வருஷம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க
என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான முத்து சிவலிங்கம்.
ஆர். உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்னதாக காவிரி தொடர்பான ஒரு செய்தி. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு 10 நாட்களுக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்குமாறு காவிரி மேற்பார்வை குழு கடந்த 19ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. அந்த மனுக்கள் வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.